ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் சகலத்தையும் நன்மைக்கேதுவாக நடப்பிக்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. ஆகையால் தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுதும் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் அதற்குரிய ஆலோசனைகளை உங்களுக்கு தருவார். ஜெபத்துடனே கேளுங்கள், சகலத்தையும் தேவ சமூகத்தில் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 8:28. ரோமருக்கு எழுதின நிருபம் 8:28.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
இந்த வார்த்தை நம் எல்லாருக்கும் மிகவும் பழக்கப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் சிலருக்கு சந்தோஷமாயிருக்கும், சிலருக்கு இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது ஒரு கேள்வி எழும்பும். இந்த வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு வசனம் இது. அன்றியும் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அப்போ முதலாவது இதை பார்க்கும் பொழுது எல்லாம் என் வாழ்க்கையில் நன்மையாகவே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், தீமையானது ஒன்றுமே நடக்கவில்லை. இது ஒரு சந்தோஷமான காரியம். கர்த்தர் எனக்கு எப்பவுமே நன்மை மட்டும்தான் அனுமதிப்பார், நன்மை மட்டும்தான் செய்வார், தீமையான காரியத்தை அனுமதிக்க மாட்டார், தீமையை கர்த்தர் எனக்கு செய்யவே மாட்டார். இது ஒரு நல்ல காரியம். ஆனால் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி எழும். என் வாழ்க்கையில் பல காரியங்கள் தீமையை போல சம்பவித்திருக்கிறதே, நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தரால் நடத்தப்படுகிறேன், கர்த்தரை கூட இருக்கிறார், ஆனால் நான் விரும்பினபடி பல விஷயங்கள் இல்லையே, பல காரியம் தீமையை போல் இருக்கிறதே. அப்ப நன்மை கேதுவாய் நடக்கிறது என்று சொல்லப்படும் பொழுது இந்த காரியம் எப்படி நன்மை கேதுவானது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வது? இப்படி சிலருக்கு கேள்வி எழுப்பும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் ஒரு குடும்பத்தை எனக்கு தெரிந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு டிராஜடி ஆகிப்போச்சு, ரொம்ப மோசமான டிராஜடி. அப்படி அந்த டிராஜடி நடந்த உடனே என்னிடத்தில் அந்த குடும்பத்தார், எனக்கு அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல, அப்படி ஒரு பிரச்சனை. அப்போ நான் அந்த வீட்டுக்கு போனபடி அவங்க சொன்னாங்க, எல்லாம் நன்மைக்குன்னு சொல்றீங்களே பிரதர், இதை எப்படி நான் நன்மைக்கு என்று நான் எடுத்துக்கொள்வது என்று சொல்லி கேட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் மிகவும் உடைஞ்சு போனாங்க. இது எப்படி நன்மையாய் நான் எடுத்துக்கொள்வது? இது போல பல நேரத்தில் நமக்கு சில விஷயங்கள் ஒரு தோல்வியை போல, ஒரு நஷ்டத்தை போல, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே போய்விட்டது போல சில சூழ்நிலைகள் வரும். அப்ப அந்த நேரத்தில் இது எப்படி நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்வது, எந்த விதத்தில் இதை நல்லதுன்னு சொல்ல முடியும்? இப்படி ஒரு கேள்வியோடு எடுப்போம். எந்த விதத்தில் இதை நான் நல்லதுன்னு எடுத்துக்கொள்ள முடியும்? இது முழுக்க முழுக்க தீமையா தானே தெரியுது, இது எந்த சென்ஸ்ல பார்த்தாலும் இது நல்லதுன்னு சொல்ல முடியாதே, இதை எப்படி நான் நன்மையாக எடுத்துக்கொள்ள முடியும்? இப்படி ஒரு க்வெஸ்சன் கூட நமக்கு வரும். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் எழுகிற கேள்விகள் உண்மையானது அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய உள்ளத்தில் எழும்புகிற கேள்விகள் எல்லாம் உண்மையானது கிடையாது, தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் உண்மையானது. ஆமென். நம்முடைய உள்ளத்தில் எழுகிற கேள்விகளை பல நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை விட அதிகமாய் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதிகமாய் நம்பி அது உண்மை என்று சொல்லி நாம் பிடித்துக் கொள்ளுகிறோம். அது தவறு. என்ன சூழ்நிலையானாலும் சரி, தேவனுடைய வார்த்தை ஒன்று மட்டும்தான் சத்தியம், அது மட்டும்தான் உண்மை, அதை மட்டும்தான் நாம் அங்கீகரிக்க வேண்டுமே தவிர நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகிற எண்ணங்களை ஒருபோதும் நாம் அங்கீகரித்து விடக்கூடாது. நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைகளை ஒருபோதும் நாம் அங்கீகரித்து விடக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது தேவனுடைய வார்த்தையோடு இசைந்து போனால் அங்கீகரித்துக் கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக உங்கள் உள்ளத்தில் வருகிற எண்ணங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக நீங்கள் கேட்கிற வார்த்தைகள், எதையுமே சொல்லுகிறேன், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக தவறானதாக இருக்கிறது, தவறான ஸ்டேட்மெண்ட், அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் சில சம்பவங்கள் நடக்கிறதை பார்க்கும் பொழுது இது தீமைதானே, இதுல எப்படி நன்மைன்னு நம்ம சொல்ல முடியும் என்று சொல்லி உங்கள் உள்ளத்துல கேள்வி எழுப்பலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த செய்தி நீ முடிவில் உங்களுக்கு தெரியும், அதுவும் ஒரு நன்மைதான் என்பதை நீங்கள் கண்டிப்பாய் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வேதத்தில் இன்றைக்கு ஒரே மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் தீமை வந்தது, நன்மையும் இருந்தது. தேவனாகிய கர்த்தர் ஏராளமான நன்மைகளை செய்தார், அதே நேரத்தில் தீமையான காரியங்களும் சம்பவித்தது. தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை எப்படி அந்த நன்மைக்கு ஏதுவாய் மாற்றினார் என்பதை சொல்ல போகிறோம். இங்கே நாம் வாசித்த ஆரம்ப வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இவர் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த ஒரு மனுஷன். வாசிக்கலாம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3:3 1 ராஜாக்கள் 3:3
சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து
தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான்.
ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான்.
இன்றைக்கு இந்த சாலமோனுடைய வாழ்க்கையை மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனிக்க போகிறோம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீது அவனுக்கு கற்பித்த வழிகளில் எல்லாம் அவன் நடந்தான், நடந்து அவன் கர்த்தரை சேவிக்கிறான். இந்த சாலமோனுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் மிகவும் ஒரு மேன்மையான நிலைமையில் கர்த்தரால் உயர்த்தப்பட்டவன். அதே நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சரிவையும் அவன் கண்டவன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவன் வாழ்க்கையிலே நடந்தது எது நன்மை எது தீமை என்று சொல்லி நாம் வகையெடுக்க பார்க்க போகிறோம். இதனை பார்த்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவானது என்பதை கடைசியில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த சாலமோனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அருமையானது. தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வாக்கு பண்ணினார், உன் கர்ப்ப பிறப்பாய் இருக்கிற உன் குமாரன் எனக்கென்று ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு இவன் இந்த உலகத்தில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜாவாய் இருந்தான். சாலமோனை கர்த்தர் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது மகிமையாய் அவனை ஆசீர்வதிக்கிறார். இவனுடைய ஆரம்பம் அருமையான ஒரு ஆரம்பம், ஆனால் முடிவு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு டிராஜடி நடுவில் சம்பவிக்கிறது. ஆரம்பத்தை பார்த்தால் நல்ல ஒரு ஆரம்பம், ஆரம்பத்தின் முதல் வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது, அவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்தான். இதுதான் இவனுடைய ஆரம்பம், அழகான ஆரம்பம். அந்த அன்பு கூர்ந்தது கடையாளமாய் அடுத்த 2 வசனங்கள் வாசித்து பாருங்கள், எப்படி அவன் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறான் பாருங்கள், 4:5
அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான், அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர்.
இங்கே பார்க்கும் பொழுது அவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ள வருகிறான். கிபியோனிலே அவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்து அந்த நாளிலே 1000 பலிகளை அவன் கர்த்தருக்கு கொண்டு வந்து செலுத்துகிறான். செலுத்தி விட்டு கர்த்தரை முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து முழு மனதோடு கர்த்தரை ஆராதனை செய்து விட்டு போய் படுத்து தூங்குகிறான். அந்த ராத்திரி வேளையிலே சொப்பனத்தில் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு முன்பாய் வந்து நிற்கிறார். சொப்பனத்திலே வந்து நிற்கிற கர்த்தர் அவரை பார்த்து கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நீ என்ன வேணாலும் விரும்பு, நீ அதை நான் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் என்று கர்த்தர் அவனிடத்தில் வந்து பேசுகிறார். இதை சொன்ன உடனே இந்த சாலமோனுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய சந்தோஷம், அந்த சொப்பனத்திலே அவனுக்கு எல்லாமே வெளிப்படையாய் தெரிகிறது. உடனே அவன் தேவ சமூகத்தில் ஞானத்தை கேட்டான். 6:9 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஏராளமா இருக்கிற இந்த ஜனத்தை யாரால் விசாரிக்க முடியும், தேவரீர் என்னை இந்த ராஜ்யத்தின் மேல் ஏற்படுத்தி இருக்கிறீர், நானோ ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன், ஆகையால் ஏராளமா இருக்கிற இந்த ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்கு வேண்டிய ஞானமுள்ள இருதயத்தை அடியேனுக்கு தந்தருளும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவன் ஞானத்திற்காய் அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்தில் சாலமோனுடைய வாழ்க்கை பாருங்கள். அன்பு கூர்ந்து கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிக்கிறான், பலி செலுத்துகிறான். கர்த்தர் அவன் பலிகளில் பிரியப்பட்டால் அவனுடைய விருப்பத்திற்கு கர்த்தர் இறங்கி அவன் என்ன கேட்டாலும் கொடுக்கிறதற்கு கர்த்தர் ஆயத்தமானார். அவன் ஞானத்தை மட்டும் கேட்டான், வேற எதையுமே கேட்கல, ஞானத்தை மட்டுமே கேட்டான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு கொடுத்த காரியத்தை 12, 13, 14 வசனங்களிலே வாசிக்கலாம்.
உன்
வார்த்தைகளின்படி செய்தேன்,
ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன்.
ஃபர்ஸ்ட் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை அவனுக்கு உனக்கு கொடுத்தேன்.
இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை.
இதிலே உனக்கு சரியானவன் இதற்கு முன் இருந்ததும் இல்லை.
உனக்கு சரியானவன்
உனக்கு சரியானவன்
உனக்கு பின் எழும்புவதும் இல்லை.
உனக்கு பின் எழும்புவதும் இல்லை.
இதுவும் இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற
ராஜாக்களில்
ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில்
உன் நாட்களையும்
நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார்.
நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். கர்த்தரிடத்திலே இவன் கேட்டது ஞானத்தை மட்டும் கேட்டான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இவனுக்கு 6 விதமான காரியங்களை கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் இவன் கேட்டது ஒன்னே ஒன்று தான் கேட்டான். இவனுக்கு கர்த்தர் ஞானத்தை மட்டுமல்ல ஞானத்தையும் உணர்வையும் உள்ள இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட். இரண்டாவது, இவன் ஐஸ்வர்யத்தை கேட்கவே இல்லை, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், செல்வத்தை கொடுக்கிறார். எல்லாருக்கு முன்பாய் ஒரு கனம் உள்ள ஒரு பெரிய ஒரு ராஜாவாக கனத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு அவனுக்கு நீடிய ஒரு ஆயுளையும் கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்ப இந்த இடத்தில் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் மேலாக அவன் எதிர்பார்த்ததை விட அவன் விரும்பினதை பார்க்கிலும் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவனுக்கு தருகிறதை பார்க்கிறோம். அப்ப இது என்ன தெரிகிறது என்றால், இவன் கர்த்தரிடத்தில் அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன். தாவீதுக்கு இவன் முன்னறிவிக்கப்பட்டவன். இந்த சாலமோன் முன்னறிவிக்கப்பட்டவன், அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவன். அப்ப இவனுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்ப இவன் ஜெபித்தான், தேவனாகிய கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். இவன் கேட்டதை பார்க்கிலும் அதிக நன்மையான காரியத்தை தேவன் அவனுக்கு தந்தார். அப்ப பாருங்க, வார்த்தையின்படி நடக்குது. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைடு மட்டும் பார்க்க போறோம். கடைசியில் இந்த செய்தியின் கடைசியில தான் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையின் மறுபக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அப்ப இதை முதலாவது பார்க்கும்போது தேவன் அவனுக்கு நன்மையை இஷ்டம் போல வழங்கினார். அவன் கேட்டது போல கொடுத்தார். அவன் கேட்டதுக்கு மேலையும் கொடுத்தார், அளவுக்கு அதிகமாய் கொடுத்தார். அவன் நினைச்சு பார்க்க முடியாத கற்பனை செய்திராத அளவுக்கு தேவன் அவனுக்கு நன்மைகளை கொடுத்தார். நல்ல கவனிங்க, தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அவரிடத்தில் உண்மையாய் நாம அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு செய்வது நீங்கள் கேட்பதை பார்க்கிலும் அதிகமாயிருக்கும். ஆமேன். நீங்கள் விரும்புவதை பார்க்கிலும் அதிகமாயிருக்கும். நீங்கள் நினைப்பதை பார்க்கிலும் அதிகமாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை பார்க்கிலும் மேலானதாயிருக்கும். அதைத்தான் கர்த்தர் அவனுக்கு செய்தார். அவன் நினைச்சதை விட, கற்பனை பண்ணினதை விட, அவன் கேட்டதை விட அதிகமான காரியத்தை தான் தேவனாகிய கர்த்தர் இங்கே சாலமோனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இவனுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த அந்த ஞானம், உணர்வுள்ள இருதயம், ஐஸ்வர்யம், கனம், நீடித்த ஆயுள், இந்த 5 காரியங்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் இந்த காரியத்தில் இவனுக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறது. அருமையான ஒரு வெளிப்பாடாக அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவத்திலும் அழகா வெளிப்படுது. இப்ப உங்களுக்கு தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே வரப்போகிறேன். எல்லாம் கவனிச்சுட்டே வாருங்க. கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மைதான் என்பது கடைசியில கவனிப்போம். இந்த சூழ்நிலையில் தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்த உடனே, இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் படிக்க டைம் கிடையாது, அடுத்த சம்பவத்தை பார்க்கும்போது அவருடைய ஞானத்தை கர்த்தர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வைக்கிறார். அடுத்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அந்த அவன் அரசவையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். 2 பெண்கள் வராங்க. 2 பெண்கள் வந்து கேட்கிறாங்க, எங்கள் 2 பேருக்கு ஒரே நாளில் குழந்தை பிறந்தது, ஒருத்திக்கு குழந்தை மரித்து போய்விட்டது, இவள் என்னுடைய குழந்தை எடுத்துக்கொண்டு இது தன்னுடைய குழந்தை என்று சொல்லுகிறாள் என்று சொல்லி 2 பேர் ஒரு வழக்கு வருகிறது. சாலமோன் ஞானமாய் அவன் தீர்ப்பு சொல்லுகிறான். அவன் தேவ ஞானத்தை வெளிப்படுத்துகிறான். அந்த குழந்தையை 2 பிளந்து 4 பாதி பாதி கொடுத்துருங்க என்றான். சொன்ன உடனே அந்த உண்மையான தாய் பதட்டப்படுகிறாள். ஐயோ, நம்முடைய குழந்தையை வெட்ட போறாங்களான்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல வேண்டாம், அது அவளுக்கே கொடுத்துருங்க என்றான். உடனே பார்த்த உடனே சொல்லுகிறாள், இவன் தான் மெய்யான தாய் என்று ஞானம் விளங்க தீர்ப்பு கூறுகிறான். நீங்க பாத்தீங்கன்னா சாலமோனுடைய ஞானத்துக்கு பைபிள்ல வந்து இந்த ஒரு சின்ன சம்பவம் மட்டும் தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் உண்மையா அல்லது சரித்திர பின்னணியோடு இருக்கலாம். பல கதைகள் இருக்கிறது சாலமோனுடைய ஞானத்திற்கு. நம்ம ஸ்கூல்ல கூட படிச்சிருப்போம், சின்ன வயசு இருக்கும்போது நானும் கூட படிச்சிருக்கிறேன். உண்மையான பூ எது, காகித பூ எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு சாலமோனுக்கு முன்னால கொண்டு வந்தாங்களாம். படிச்சிருக்கீங்களா? அப்போ ஒரே மாதிரி பூ ரெண்டு கொண்டு வந்து வச்சாங்களாம். கொண்டு வந்து வச்ச உடனே சாலமோன் அது கண்டுபிடிக்கவே முடியும், அதே மாதிரி பர்ஃபியூம் எல்லாம் அதுக்கு போட்டு ஒரே மாதிரி வச்சாங்களாம். சாலமோன் செஞ்சானா, ஒரு நிமிஷம், இது என்ன விஷயம் சொல்லிட்டு ஜன்னலை திறந்து வைங்க நான் சொல்றேன். நான் திறந்து வச்ச உடனே ஒரு தேனி வந்துச்சான், வந்து கரெக்டா அது உண்மையான பூ மேல உட்காந்துச்சான். அதுக்கு தெரியும் எது ஆர்டிபிஷியல் எது ஒரிஜினல், தேனி கரெக்டா தெரியும், மனுஷனுக்கு தெரியலன்னு அதுக்கு தெரியும். கரெக்டா உண்மையான பூவில் வந்து உட்காந்துச்சான். உட்காந்தோன்னு இதுதான் உண்மையான பூ. நானும் ஒரு முறை இன்னொரு வேடிக்கையான ஒரு கதை கூட படிச்சதெல்லாம் இருக்கலாம். தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானம் அப்படிப்படும். ஒரு முறை சாலமோன் இடத்துல 6 பிள்ளைகளை கொண்டு வந்தாங்களாம். எல்லாம் ஒரே சைஸ், சின்ன சின்ன பிள்ளைங்க, ஒரே மாதிரி பிள்ளைகள். 6 பிள்ளைகளை கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு, இதுல 3 பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள், 3 பேர் பெண் பிள்ளைகள். ஆனா வித்தியாசமே தெரியாத மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹேர் கட் பண்ணி, எல்லாம் சின்ன பிள்ளைகள். 6 பிள்ளைகள் நிக்க வச்சு, இதுல 3 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். இந்த 3 ஆண் பிள்ளைகள் எது, 3 பெண் பிள்ளைகள் எது, கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னாங்களாம். உடனே சாலமோன், இவ்வளவுதானே, இதை நான் சுலபமா சொல்றேன், இந்த பிள்ளைகளை கொஞ்சம் விளையாடிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு. நானும் உடனே அந்த பிள்ளைகள்லாம் போய் மண்ணில் விளையாடிட்டு வந்துச்சான். வந்த பிறகு அந்த பிள்ளைகள் 6 பேரையும் பார்த்து சொன்னார், எல்லாம் போய் கை கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொடுக்க போறேன் அப்படின்னா. உன் 6 பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல டேப் இருக்குது, 6 பிள்ளைகளும் போய் கை கழுவிட்டு வாங்க. எல்லாரும் நல்லா ஃபுல் பேண்ட் போட்டு, ஃபுல் கை பனியன் போட்டு, அந்த பிள்ளைங்க எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ், ஃபுல் கை பனியன் போட்டு, ஃபுல் பேண்ட் போட்டுருக்காங்க. அந்த பிள்ளைங்க எல்லாரும் போய் கை கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு சாப்பாடுன்னு. உடனே 6 பிள்ளைகளும் நைனா போய் டேப்பு போய் டேப்பு திறந்துச்சுங்களாம். உடனே பார்த்தானா, பார்த்துட்டு 3 பிள்ளைகளை கொண்டு வந்து, இந்த 3 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள், இது 3 பேர் ஆண் பிள்ளைகள். நானும் சொன்ன உடனே கரெக்டா இருந்தது, எல்லாம் தடுமாறிட்டாங்க. எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டாரு, 3 எல்லாமே ஒரே மாதிரி முகம், ஒரே மாதிரி சைஸ், ஒரே மாதிரி ஹேர் கட்டு, ஒரே மாதிரி ட்ரெஸ், பையனா புண்ணன் கண்டுபிடிக்க முடியாத படிக்க வச்சிருந்தோம். கரெக்டா அந்த 3 பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் சொல்லிட்டாரு. இது எப்படி கேட்டாங்களா? அவர் சொன்ன ரொம்ப சுலபம் அப்படின்னு. நானும் எப்படின்னு அவன் சொன்னா, கை கழுவும் போது நான் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்க்கும்போது, டேப்பை திறந்த உடனே 3 பிள்ளைகள் டேப்பை திறந்துட்டு தண்ணியில கையெல்லாம் பனியெல்லாம் நல்லா சட்டை ஃபுல்லா உள்ள இழுத்து விட்டுட்டு ஒழுங்கா கை கழுவுனாங்களாம். 3 பேர் ஃபுல்லா ஃபுல்லா நல்லா திறந்து விட்டுட்டு இஷ்டம் போல மேல தண்ணி நினைச்சுக்கிட்டாங்களாம். ஆனா 3 பேர் செஞ்சவங்களும் நல்ல கை நனையாம, உடம்பு ட்ரெஸ் எல்லாம் நனையாம, கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு ஒழுங்கா நிதானமா கழுவுனாங்களாம். அவர் சொன்னா, அந்த ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா இழுத்து விட்டுட்டு, ட்ரெஸ் நனையாமல் ஒழுங்கா நிதானமா கழுவுனாங்களே, இதெல்லாம் பொன் பிள்ளைங்க, இஷ்டம் போல தங்களை நினைச்சுக்கிட்டாங்களே, இதெல்லாம் பசங்க அப்படின்னாங்களாம். அதை பார்க்கும்போது, அப்ப பாத்தீங்கன்னா, அந்த நிதானத்தோடு அப்படி செஞ்சது, இந்த பொண்ணு பிள்ளைங்க உடம்புல நினைச்சுக்காம கவனமா செஞ்சாங்க, இதை பெண்ணுங்க அப்படின்னு தானே. அப்ப பாருங்க, சின்ன விஷயம் இல்லையா, அவர் சின்ன வயசுல இருந்து கூட சொல்ற அந்த சுபாவம், சின்ன காரியத்தை வைத்து சொல்லுங்க, இதுதான் ஞானம். அப்ப பார்க்கும் பொழுது சாலமோனை குறித்து இப்ப எக்கச்சக்கமான கதைகள் இருக்குது, இதெல்லாம் ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம். அப்ப பார்க்கும் பொழுது தேவன் ஞானத்தை கொடுக்கிறார் இல்லையா. ஞானம்ன்றது இதுல அதுல கிடையாது, எல்லாவற்றிலையும் வெளிப்படும். ஆமென். தேவனாகிய கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து விசேஷமாய் நடத்துவார். அவர்கள் இதுல அதுல கிடையாது, எல்லாவற்றிலையும் ஞானம் விளங்க நம்மை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கிறதை விட மேலான காரியத்தை, சிறந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு நிறைவாய் தருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர். ஆமென். சரி, அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானத்திற்கு அடையாளமாக அவனை கர்த்தர் பாருங்க எப்படியான வெளிப்படுத்துவாங்க. 4 வாங்க, 29 வசனத்திலிருந்து வாசிங்க. 4:29 வசனம்.
தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும்
சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது.
அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல்
32 அடுத்த வசனம் படிப்போம்.
லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊறும் பிராணிகள் மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து
கேள்விப்பட்ட
பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து
நானா
ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை
கேட்கிறதற்கு வந்தார்கள். இது சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானம் பாருங்க. எதை பார்த்தாலும் அதை குறித்து அவனுக்கு ஒரு வெளிப்பாடு சொல்றான். சுவர்ல வருகிறதான சொல்ல செடி முளைச்சிருக்கிறதான சின்ன செடியை பார்த்தாலும் அதை குறித்து ஒரு ஞானத்தோட ஒரு காரியம் சொல்லுகிறான். பறவைகள் மிருகங்கள் மச்சங்கள் எதை பார்த்தாலும் அதை குறித்து அவனுக்கு ஒரு அறிவு, அந்த சிருஷ்டிப்பின் காரியத்தை குறித்த அறிவு, அதன் தன்மைகள் எல்லாத்தையும் வெளியரகமாய் பேசுகிறான். தேவன் அவனுக்கு அவ்வளவுக்கு அடர்ந்த ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அந்த ஞானத்தை நிமித்தம் மகிமையை கர்த்தர் கொடுத்தார். உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கலும் எல்லா ராஜாக்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாக இருந்தபடியால் உலகத்தின் எல்லா திசைகளிலிருந்தும் இவன் ஞானத்தை கேட்கிறதற்கு ஜனங்கள் வந்தார்கள். அப்ப பாருங்க, இவனுடைய ஆரம்பம் பாருங்க. தேவன் நன்மையானதை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஞானத்தை கொடுத்தார், இப்பொழுது புகழ்ச்சியை கொடுத்து விட்டார். உலகத்தின் சகல தேசங்களிலும் ஜனங்கள் இப்பொழுது இவனை தேடி வருகிறார்கள். ராஜாக்கள் தேடி வந்து அவன் முக தரிசனத்தை தேடினாங்களாம். அவன் முகத்தை கொஞ்சம் பார்க்கட்டும் என்று சொல்லி ஜனங்கள் உலகத்தின் எல்லா தேசங்களிலிருந்தும் ஓடி வந்தார்கள். அப்ப பாருங்க, தேவன் இவனுக்கு இவ்வளவு ஞானத்தையும் மகிமையும் கொடுத்தார். இப்ப பாத்தீங்கன்னாக்க சாலமோனுடைய வாழ்க்கையில் அவனுடைய காரியத்தை கவனிச்சு பார்த்தனுடைய ஞானத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவன் தான் ஒரு மென்டர், அதாவது ஒரு முன்னோடி. நேற்று நான் அதை தியானித்து பார்க்கும்பொழுது சில காரியங்களை பார்த்தால் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்திற்கும் முதல் முதலாய் ஆரம்பித்து வைத்தவன் சாலமோன் தான். ரியலா சொல்றேன், அதை நீங்க தியானித்து பார்த்தால் கவனமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுக்கு கொடுத்த ஞானம் தான் இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்குது. இப்ப உங்களுக்கு அவனுடைய ஞானம், அந்த ஞானத்துல அவன் எப்படி எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தான்றது உங்களுக்கு காட்டுற பாருங்க. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கும் பொழுது அட்மினிஸ்ட்ரேஷன்ல சரியா இருப்பாங்க. ஆமென். சரியா இருக்கும் ஒவ்வொரு ஒரு காரியத்தை. உங்கள் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், உங்கள் வேலை ஸ்தலமா இருக்கட்டும், நீங்கள் செய்கிற தொழிலா இருக்கட்டும், தனி வாழ்க்கையா இருக்கட்டும், சரியான விதத்தில் அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு தேவன் அந்த ஞானத்தை விளங்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தேவன் ஞானத்தோடு உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் சரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க இருப்பீங்க. இப்ப பாருங்க அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வரும் பாருங்க. இன்னைக்கு லெவலுக்கு அதை எவ்வளவு பர்ஃபெக்டா அவன் செஞ்சிருக்கிறான் பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 5:6 ஃபர்ஸ்ட் படிப்போம்.
ஆதலால் லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும் சீதோனியரை போல
மரவெட்டு வேலை அறிந்தவர்கள்
எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்பது
உமக்கு தெரியும்.
அதற்காக
என்னுடைய வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோட இருப்பார்கள்.
நீர் சொல்வதின்படியெல்லாம்
உம்முடைய வேலைக்காரரின் சம்பளத்தை
உமக்கு கொடுப்பேன் என்று சொல்ல சொன்னான்.
பாருங்க, ஃபர்ஸ்ட் இவன் எல்லாத்தையும் இப்படி ஆரம்பிச்சு வைக்கிறான் பாருங்க. இப்ப இந்த சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு இப்ப ரெடி ஆயிட்டான். சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே அவனுடைய மனசு ஃபுல்லா கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும். இப்ப அந்த எண்ணம் வந்த உடனே அதற்கு ஏராளமான மரங்கள் தேவையா இருக்கிறது. அதுக்கு சாதாரண மரங்கள் அல்ல, சிறந்த மரங்களை வைக்கணும்னு நினைக்கிறான். அப்ப லீபனோனில் இருக்கிறதான கேதுரு மரங்கள், நம்ம ஏற்கனவே ஒருத்தர் தியானிச்சிருக்கிறோம், லீபனோனின் கேதுருவை போல் வளருவான். அப்போ லீபனோனில் உள்ள கேதுரு மரங்கள் தான் உலகத்திலேயே சிறந்த மரங்கள், உறுதியான மரங்கள், எந்த காலத்திற்கும் எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாத மரங்கள். அப்ப அந்த மரங்களை அவன் கொண்டு வந்து தேவாலயத்தை கட்டுகிறதுக்கு தீர்மானம் பண்றான். அப்ப அந்த லீபனோன் எங்க இருக்கு பாக்கும்போது தீருவின் ராஜாவாகிய ஈராமுடைய கையிலே அந்த லீபனோன் இருக்கிறது. அப்ப இவன் என்ன செய்கிறான், அந்த தீருவின் ராஜாவும் இவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே இவனை கனம் பண்ணி உடனே இவனுக்கு ஆள் விட்டு அனுப்புகிறான். உன்னை ராஜாவாக தேவன் ஏற்படுத்தினு கனம் வந்துருச்சு. இப்ப நீ இவன் உடனே என்ன செய்கிறான், அந்த சாலமோன் ஈராமின் ராஜாவுக்கு செய்தி அனுப்புகிறான், நான் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும், அதற்கு ஏராளமான மரங்கள் லீபனோன் மரத்தில் வனத்திலிருந்து கொண்டு வர வேண்டும், அதற்கு எங்களுக்கு நல்ல சிறந்த மரவெட்டு வேலையாட்கள் எங்களிடத்துல கிடையாது, எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஆனால் உங்களுடைய தேசத்திலே மரங்கள் ஏராளமாக இருக்கிறது, அதை வெட்டக்கூடிய திறமையான ஆட்கள் உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யுங்க, உங்களுடைய ஆட்களை நீர் வைத்து எங்களுக்கு மரத்தை வெட்டி கொடுங்க. எங்களுடைய ஆட்களை நான் கூட அனுப்புறேன், உங்களுடைய ஆட்களை நீங்க வைச்சு, அவங்க தான் அழக மரத்தை வெட்டக்கூடிய ஆட்கள், உங்க ஆட்களை வைத்து மரத்தை வெட்டி கொடுங்க, அதை எங்களுக்கு நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம், அதற்குரிய சம்பளத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னா. இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன புரியுது? இதை நான் படிக்கும் போது எனக்கு ஒன்று புரிஞ்சுது. இன்னைக்கு நடக்கிற ஐடி கம்பெனிஸ் எனக்கு தான் புரிஞ்சுது, ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்ப பாருங்க, அமெரிக்க தேசம், இங்கிலாந்து தேசம், அங்கிருந்துட்டு என்ன செய்யறாங்க, உங்களுடைய ஆட்களை எங்களுக்காக வேலை செய்யுங்கள் என்று நம்முடைய ஆட்களை அவங்க அப்பாயின் பண்ணிக்கிறாங்க. அப்பாயின் பண்ணிட்டு அதுக்கான சம்பளத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு இந்தியாவில் அப்ப அக்ரிமெண்ட் போட்டுட்டு, அங்கிருந்து இங்க இருக்கிற ஆட்களுக்கு அவன் அங்கிருந்து சேலரி கொடுத்துட்டு, அங்கிருந்து இவன் என்ன செய்கிறான், இங்க இருக்கிற ஆட்களை வச்சு வேலை வாங்கிக்கிறான். இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சது சாலமோன் தான். ஆமென். இதை இன்னைக்கு இந்த நாட்கள் உலகத்தில் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது சாலமோன் தான். சாலமோன் என்ன செய்கிறான், ஈராமுக்கு போய் அக்ரிமெண்ட் போடுறான். ஈராம் என்கிற அந்த ராஜாட்ட அக்ரிமெண்ட் போடுறான், உன்னுடைய வேலையாட்களை வைத்து எங்களுக்கு மரத்தை வெட்டி கொடுங்கள், நான் அதற்குரிய சம்பளத்தை நான் தருகிறேன். அப்ப இன்னைக்கு நடக்கிறதான இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் காரியத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சதே அன்னைக்கு சாலமோன் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சான். ஆமேன். இதுதான் தேவன் கொடுத்த ஞானம். நம்முடைய ஆட்களை கொண்டு போய் செய்ய முடியாது. யார் நல்லா செய்வாங்களோ அவங்கள வச்சு வேலை வாங்கிக்கணும், அதுக்குரிய சம்பளத்தை கொடுத்து விடலாம். அப்ப பாருங்க, இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ். அவனுக்கு இருக்கிறதான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் அவ்வளவு கரெக்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் காரியத்தை, இந்த காரியத்தை அவன் செய்கிறான். அடுத்தது பாருங்க, இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் எல்லாமே அவன் தான் ஸ்டார்ட் பண்ணி வைப்பான். 12 வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லி இருந்தபடியே,
அவனுக்கு
ஞானத்தை தந்தருளினார், ஈராமுக்கும் சாலமோனுக்கும், சமாதானம் உண்டாயிருந்து இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேலர் எல்லாரிலும் ஊழியத்திற்கு 30,000 அமஞ்சி ஆட்களை பிடித்தான். அவர்களில்
ஒவ்வொரு மாதத்திற்கும்
10,000 பேரை மாற்றி
லீபனோனுக்கு அனுப்பினான்.
அவர்கள் ஒரு மாதம் லீபனோனிலும் இரண்டு மாதம் தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள்.
அதோனீராம்
அந்த அமஞ்சி ஆட்களின் மேல் விசாரிப்பு காரனாயிருந்தான்.
போதும். அடுத்தது பாருங்க, இவனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் பாருங்க. ரெண்டாவது, இந்த ஆலயம் கட்டுவதற்கு இஸ்ரவேலிலிருந்து 30,000 பேரை செலக்ட் பண்ணான். லீபனோனிலே அங்க வேலை செய்கிற அங்கிருந்து ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சேலரி கொடுக்கிறேன்ட்டான். இங்கே இருந்து 30,000 பேர் அப்பாயிண்ட் பண்ணான் போய் மரத்தை வெட்டி அங்கிருந்து எடுத்துட்டு வர்றதுக்காக. அந்த 30,000 பேரை 10,000 மூணு குரூப்பா பிரிச்சான். இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். மூணு குரூப்பா 10,000 பிரிச்சான். 10,000 பிரிச்சு 30,000 பேர் நேரம் கொண்டு போய் அங்க இறக்கி வேலை செய்ய வைக்கிற 30,000 அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. 10,000 பேரை முதல்ல அனுப்பி இந்த 10,000 பேர் நீங்க போய் வேலை செய்யுங்க. எத்தனை நாளைக்கு? ஒரு மாசத்துக்கு தான். ஒரு மாசம் வேலை செஞ்சுட்டு ஒரு மாசத்துல 10,000 ரிட்டர்ன் வந்துடணும். அடுத்த இன்னொரு 10,000 புறப்பட்டு போகும். இவங்க அடுத்த ஒரு மாசம் வேலை செய்யும். மீதி ரெண்டு குரூப் இங்க இருக்கும். அடுத்தது மூணாவது 10,000 ஒரு மாசம் வேலை செய்யும். மீதி அப்ப பார்க்கும்போது ஒரு மாசம் அங்க இருப்பாங்க, ரெண்டு மாசம் இங்க இருப்பாங்க. ஏன்னா மொத்தம் மூணு குரூப். அப்ப ஒரு மாசத்துல 10,000 பேர் அங்க வேலை செஞ்சு மீதி 20,000 பேர் இங்க ரெஸ்ட்ல இருப்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி கொடுக்கறாங்க. ஏன்னா 30,000 பேர் அங்க கொண்டு போய் இறக்கி விட்டு 30,000 பேர் நான் ஸ்டாப்ப வேலை வச்சாக்க அவங்க களைத்து போய் விடுவார்கள், சோர்ந்து போய் விடுவார்கள். நம்மளுக்கு தெரிஞ்சுதான் ஷிஃப்ட் சிஸ்டத்தை அவன் இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் இந்த ஷிஃப்ட் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணது சாலமோன் தான். ஏன்னா ஒரே அடியா கொண்டு போய் நிக்க வச்சாக்க 30,000 பேரை கொண்டு போய் வச்சோம்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, வேலை சரியா நடக்காது என்று சொல்லி ஒரு மாசம் வேலை, ரெண்டு மாசம் ரெஸ்ட். ஒரு மாசம் வேலை செய்ய விட்டான், ரெண்டு மாசம் விட்டான், ஷிப்ட்ல கொண்டு போய் விட்டான். மூணாவது இதில் இன்னொன்னு கூட இது கூட சொல்லலாம், டெபுடேஷன். ஃபாரின்ல போய் வேலை செஞ்சுட்டு 3 மாசம் 6 மாசம் நம்ம ஆட்களோட இருக்கிறாங்க, கேட்கிறாங்க இல்லையா, 3 மாசம் ஸ்டேட்ஸ்ல போய் வேலை செய்ய முடியுமா, 6 மாசம் செய்ய முடியுமா, 1 வருஷம் செய்ய முடியுமா? இந்த காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணது சாலமோன் தான். கொண்டு போய் என்ன செய்யலாம், ஒரு மாசம் வேலை செஞ்சுட்டு வந்துருங்க. அப்போ இன்னைக்கு நடக்கிறதான அத்தனை காரியத்திற்கும் முன்னோடி சாலமோன் தான். ஆமென். அப்ப பாருங்க, தேவன் நமக்கு எவ்வளவு நன்மை கொடுக்கிறார். தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஞானம் எவ்வளவு மேலானதாக இருக்கிறது, எவ்வளவு திறமையாய் ஒவ்வொரு காரியத்தை நிர்வகிப்பதற்கு ஏற்றதாக இருக்கிறது. நல்ல கவனிக்கணும், தேவ பிள்ளைகள் தேவ ஞானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆமேன். தேவ ஞானத்தினால் நிறைந்திருக்கணும். தேவ ஞானத்தினால் நிறைந்திருந்தால் தான் உங்க வாழ்க்கையில் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. தேவ ஞானம் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்ததாமல் சொந்த ஞானத்தில் நடக்க போனால் நிச்சயமா சொல்றேன், எவ்வளவு காரியத்தை நீங்கள் முயற்சி செஞ்சாலும் கடைசியில் தோல்வியில் தான் போய் நிற்கும். தேவ ஞானத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நாட வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். இது ரொம்ப முக்கியம். சரி, அப்ப பார்க்கும்போது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பாருங்க, இந்த அபிஷியல் இது காரியங்கள் எல்லாத்தையும் வந்து முன்னோடி. அடுத்தது பாருங்க, இன்னொரு காரியம் பாருங்க, 10 வாங்க, 5 வசனத்தை வாசிக்கலாம். 10:5 வசனம்.
அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும்,
இங்கே சேபா தேசத்து ராஜஸ்திரீ வந்து பார்க்கிறார், பார்த்துட்டு அவன் பந்தியின் பதார்த்தங்களையும்,
அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பான பாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு,
ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு போனாள். இப்ப பாருங்க, அவனுடைய லைஃப்ல என்னென்ன செஞ்சிருக்கிறான் பாருங்க. இந்த சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவனுடைய அரண்மனையும் கட்டின அரண்மனையும் பார்த்துவிட்டு, அடுத்தது பாருங்க 5 வசனம் சொல்லுகிறது, அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களை கண்டு ஆச்சரியத்தினால பிரம்ம கொண்டாலாம். அவனுடைய சாப்பாட்டு என்ன சொல்ற டிஷஸ் அதை பார்த்து இவன் பிரமிச்சுட்டா, இப்படி எல்லாம் ஒரு சாப்பாடு வகையா, அவன் என்ன சாப்பிட்ற சாப்பாடு அப்படிதான் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் பைபிள் இருக்குது. படிங்க அவனுடைய சாப்பாட்டு வகையை பத்தி பாருங்க, 4 வாங்க, 22-23 வசனங்களை படிங்க. அப்ப பாத்தீங்க அவன் சாப்பாட்டு வகை என்னன்னு தெரியும்.
நாள் ஒன்றுக்கு
ஒரு நாளைக்கு அவனுடைய சாப்பாட்டுக்கு டிஷ் பாருங்க, ஒரு நாளைக்கு நாள் ஒன்றுக்கு
சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு,
முப்பது மரக்கால் மெல்லிய மாவும்,
60 மரக்கால் மாவும்,
கலைமான்களையும்
வெளிமான்களையும்,
வரையாடுகளையும்,
கொடுமையான பறவைகளையும் தவிர, கொழுக்கப்பட்ட பத்து மாடுகளையும், மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும்,
100 ஆடுகளுமா. லிஸ்ட் படிச்சிட்டீங்களா? அது நீங்க அவர் வீட்டுல நல்லா படிச்சு பாருங்க. 100 ஆடு, கொழுக்கப்பட்ட 10 மாடு, மேய்ச்சலிருந்து ஃப்ரெஷ்ஷா வந்த இன்னொரு 10 மாடு, கொழுக்கப்பட்ட பறவைகள், வரையாடு, சாதாரண ஆடு, கலைமான், புள்ளி மான்கள், 2 வரைமான். இப்படி பார்க்கும் பொழுது எல்லா விதமான வெரைட்டியான நான்வெஜ் டிஷ்ஷும் அது வந்து இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த இதெல்லாம் நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் சாப்பிட்ற விஷயத்த ஒரு நாள் காலி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கணக்கு படி பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் நம்ம சர்ச்சுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டலாம். இவ்வளவு இருந்துச்சுன்னா அத்தனை காரியத்தை ஒரு நாள் டிஷ்ஷா, ஒரு நாள் சாப்பாட்டு செலவு இவ்வளவு பண்ணாங்களாம். அப்ப டெய்லி இந்த மாதிரி சமைச்சு இந்த மாதிரி சாப்பாடு பண்ணி அவன் விருந்து வச்சிருக்கிறான். தன்னுடைய அரண்மனையில பணியாற்றுகிறவர்களுக்கு, தன்னுடைய விருந்தாளிகளுக்கு அவன் இப்படி விருந்து வச்சிருக்கிறான். இது சேபா தேசத்து ராஜஸ்ரீ வந்த உடனே விருந்து வச்சான். அவனுடைய டைனிங் டேபிள் இதெல்லாம் கொண்டு வந்து அடுக்கிட்டான். லைனா அடுக்கணும்னு அவன் தடுமாறிட்டா. இப்படிப்பட்ட காரியத்தை நான் எங்கேயுமே இப்படிப்பட்ட விருந்தை நான் பார்க்கவே இல்லையென்னு தடுமாறி அப்படியே நிக்கிறான், வாயடைச்சு நிக்கிறான். இதுதான் அவனுடைய போஜனத்தை கண்டு அவள் பிரமித்து போனாலாம், அவருடைய போஜன பதார்த்தம். அப்ப பாருங்க, தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர் எப்படி இருக்கு பாருங்க. அவருடைய போஜன பதார்த்தம் இதுக்கு மேல ரிச்சா ஒருத்தர் சாப்பிடவே முடியாது, அவ்வளவு ஒரு ரிச்சான ஒரு சாப்பாடு. அடுத்தது பாருங்க, அது 10 5 வசனத்தை மறுபடி படிப்போம்.
அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்கள்,
அடுத்தது
அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும்,
கோட்டஸ் இல்லையா, கோட்டஸ் இன்னைக்கு இருக்குது. இந்த கோட்டஸ் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் வர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தே சாலமோன் தான் இல்லையா. இன்னைக்கு நம்ம நாட்டில் நிறைய பேர் கோட்டஸ்ல இருக்கிறீங்க. அப்ப இந்த கோட்டஸ் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணது சாலமோன். அன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்ணி வச்ச தன்னை ஊழியக்காரருக்கு அவன் வீடுகளை கட்டி கோட்டஸ்ல வச்சான். பாருங்க, ஃபர்ஸ்ட் அவன் பாருங்க அவருடைய உணவு வகையில எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் அவன் தான் கொண்டு வந்தான். கோட்டஸ் சிஸ்டத்தை அவன் கொண்டு வந்தான். அடுத்தது
அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும்,
வரிசைகள் டிசிக்னேஷன் போஸ்டிங். இதுக்கு பிறகு இந்த லெவல் பாருங்க, ஒவ்வொரு அபிஷேகம் கவர்மெண்ட் இதுல பாத்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் இருக்குது, எல்லா ஆபீஸ்ல போஸ்டிங்ஸ் இருக்குது, டெசிக்னேஷன். இந்த டெசிக்னேஷன் சிஸ்டத்தை சரியான விதத்துல கொண்டு வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிருந்து இவன் ஆரம்பிச்சு வச்சான். இதுக்கு அடுத்தது இது லெவல், இவன் கையில இவன் இத்தனை விசாரிப்பு கொடுக்கணும். இப்படி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த செயினா கொண்டு வரதான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெத்தட் எல்லாத்தையும், இந்த டெசிக்னேஷன் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது சாலமோன் தான் செஞ்சான். அடுத்தது
அவர்கள் வஸ்திரங்களையும்,
வஸ்திரங்களை யூனிஃபார்ம் சிஸ்டம் புரியுதுங்களா, அந்த யூனிஃபார்ம் சிஸ்டத்தை சாலமோன் தான் பண்ணி வச்சான். அதுக்கு முன்னாடி இஸ்டமோலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த யூனிஃபார்ம் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணது சாலமோன் தான். அப்புறம்
அவனுடைய
பானபாத்திரக்காரரையும்
அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு.
ஆமா, ஆச்சரியத்தால் பிரமை கொண்டால். அப்ப இவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சகலத்திற்கும் இவன் தான் முன்னோடி. இன்னைக்கு நடக்கிற ஐடி கம்பெனியில இருந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து அத்தனை விஷயத்தையும் சாலமோனுடைய ஞானத்திலிருந்து வந்ததுதான் இன்னைக்கு இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப தேவன் அவனுக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுத்தார். அதுக்கு பிறகு பாருங்க, அதுக்கு மேல இன்னொரு காரியத்தை சொல்ற பாருங்க. இன்னொரு ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க எழுதா இருக்குது, 10 அதிகாரத்துக்கு வாங்க, 28-29 வசனத்தை வாசிங்க.
சாலமோன் தனக்கு குதிரைகளையும்
புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான்.
ராஜாவின் வர்த்தகர்
புடவைகளை
ஒப்பந்த விலைக்கிரயத்திற்கு வாங்கினார்கள்.
இம்போர்ட் பண்ணியிருக்கிறான், அக்ரிமெண்ட் போட்டு ராஜாவின் விலைக்கிரயத்திற்கு வாங்கினார்கள். ஒப்பந்த விலைக்கிரயம், அவன் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ரேட் பேஸ் பிக்ஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணியிருக்கிறான். டிரெஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கிறான் ஃபாரின்ல இருந்து. இம்போர்ட் மட்டுமல்ல, அடுத்த வசனத்தை படிங்க, அடுத்தது பாருங்க. இன்னொரு பெரிய கம்பெனி அவங்க இதா இருக்குது.
எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலையும்
600 வெள்ளிக்காசும்
ஒவ்வொரு குதிரையின் விலையும் 150 வெள்ளிக்காசுமாயிருந்தது. இந்த பிரகாரம் ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாருக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும்
அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. எக்ஸ்போர்ட் நடக்குது. யாரும் இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? இல்ல, இது இங்கிலீஷ் பைபிள் தான், வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஃபாரின்ல இருந்து அக்ரிமெண்ட் ரேட்டுக்கு பொருட்களை எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டான். இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறான், எக்ஸ்போர்ட் பண்றான் சீரியாவின் ராஜாக்களுக்கு மற்றும் ஏத்தியனின் ராஜாக்கள் எல்லாத்திற்கும். இந்த இம்போர்ட் பண்ண பொருளை வச்சு இவன் எக்ஸ்போர்ட் பண்றான். இன்னைக்கு நடக்கிற உலகத்திற்கு அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடி சாலமோன் தான். அவனே இம்போர்ட் பண்ணுதான் இவன் தான், ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணுதான் இவன் தான், எக்ஸ்போர்ட் பண்ணுதான் இவன் தான். அப்ப பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரியங்கள் எல்லாத்தையும், நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே இவன் ஆரம்பித்து வைத்தது. தேவன் இவனுக்கு கொடுத்த ஞானத்தினால் வந்தது தான் தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஞானத்திற்கும் தேவன் மேலான ஞானத்தை சாலமோனுக்கு வழங்கினார். ஆமென். ஏன்? கர்த்தரிடத்தில் அவன் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்தான். அந்த ஒரு காரணத்துக்காக தேவன் நன்மையாய் செய்து கொண்டே இருக்கிறார். நன்மையான காரியத்தை அவன் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். இப்ப பாருங்க, அவனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லி அடுத்த காரியத்துக்கு போகிறோம். 10 அதிகாரத்திலே 14 வசனத்திலிருந்து படிக்கலாம்.
சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்தில் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான்.
பாருங்க, பரிசைகள் யுத்தத்துக்கு போகிறதுக்கு அந்த பரிசைகளோடு தங்கத்தில் செஞ்சு வச்சிருந்தான். அப்புறம்
ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் செய்வித்தான்.
யுத்தத்துக்கு ஒரு கேடகம் கூட தங்கத்துல தான் செஞ்சு வச்சிருந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க, கேடகம் கூட தங்கத்திலே செஞ்சிருக்கலாம். அப்புறம்
ஒவ்வொரு கேடகத்திற்கு 3 ராத்தல் பொன் சென்றது. அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாயிருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. 6 படிகளின் மேலும் இரண்டு பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை.
எல்லாம் பாருங்க, சிங்காசனத்தை செஞ்சு அது கூட தங்கத்துல போட்டு கவர் பண்ணிட்டான். எல்லாமே தங்கம். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க, அதான் உங்களுக்கு கரெக்டா புரியும். 21வது வசனம்,
ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த
பான
பாத்திரங்கள் எல்லாம்,
அவன் யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாமே
பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமூட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமா,
சுத்தமான பொண்ணா இருந்துச்சு. அவன் யூஸ் பண்ண எல்லா பொருள், அவன் உபயோகப்படுத்தின பாத்திரங்கள், தட்டு பிளேட்டு எல்லாமே தங்கதான். அரண்மனையில இருந்த எல்லா பாத்திரங்களும் தங்கதான், வேற பாத்திரமே கிடையாது. அப்புறம்
ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை.
வெள்ளியே அன்னைக்கு யூஸ் பண்ணல, புரியுதுங்களா? ஃபுல்லா தங்கதான், வெள்ளியில கூட ஒண்ணு யூஸ் பண்ணல. அப்புறம்
சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளா என்னப்படும்,
அது ஒரு பொருட்டாவே நினைக்கலையா வெள்ளிய.
ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும்.
போதும், இங்க பார்க்கும் பொழுது இவனுக்கு தங்கத்திற்கு அவனுக்கு அளவே இல்லை, வெள்ளியை ஒரு பொருட்டாகவே அவன் நினைக்கல. ஏராளமான தங்கம், எல்லாமே தங்கம், எதிலையும் தங்கம், வெள்ளியை அவன் மதிக்க கூட இல்லை, பொருட்டாவே நினைக்கிறேன். இதுதான் சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஐஸ்வர்யம். யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் இல்லை. அடுத்து அது மட்டுமல்ல, இவனுக்கு ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி இருந்துச்சு, கப்பல் கட்டுமான காரியம் இருந்துச்சு. இவனுக்கு கப்பல்கள் இருந்துச்சாம், அந்த கப்பல்களை அனுப்பி அவன் பொருட்களை வெளி தேசத்திலிருந்து கொண்டு வந்தான். இன்னொரு வசனத்தை கூட படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 9வது அதிகாரத்தில் 26வது வசனம் படிச்சு பாருங்க.
ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திரக்கரையிலே ஏலோத்துக்கு சமீபத்தில் உள்ள எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்வித்தான்.
கப்பல்களை செய்துவித்தான், நல்லா பாருங்க, ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி, கப்பல் கட்டுமான வேலை இவன் நடந்திருக்கிறான். கப்பல்களை கட்டுவித்தான்.
அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பல் ஆட்களாகிய ஒரு வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரருடைய கூட அனுப்பினான்.
நல்லா பாருங்க, இப்படிப்பட்ட லெவல்ல கத்தரவனை ஐஸ்வர்யவனாய் வைத்தார். கடைசி அவனுடைய ஐஸ்வர்யத்துக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிங்க, 10வது அதிகாரம் 23-24 மட்டும் படித்து நம் அடுத்த காரியத்தை கடந்து செல்வோம்.
பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும்,
பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும்
ராஜாவாகிய சாலமோன்,
ராஜாவாகிய சாலமோன்
ஐஸ்வர்யத்திலும்
ஐஸ்வர்யத்திலும்
ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான்.
ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான்.
சாலமோனின் இருதயத்திலே,
சாலமோனின் இருதயத்திலே
தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக,
தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக
சகல தேசத்தாரும்,
சகல தேசத்தாரும்
அவன் முக தரிசனத்தை தேடினார்கள்.
அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் சிறந்த ஞானியாயிருந்தான். உலகத்தில் இருந்த எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானாயிருந்தான். அப்போ அவனுடைய நாட்களில் the most richest person அப்படின்னா சாலமோன் தான். உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரன் யாருன்னா சாலமோன். அந்த லெவல்ல தேவன் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தார். உலகத்திலேயே சிறந்த ஞானி யாருன்னா அதுவும் சாலமோன் தான். அவன் உலகத்திலேயே நம்பர் ஒன் ஞானி, நம்பர் ஒன் ஐஸ்வர்யவான். கத்தர் கொடுத்தால் அந்த லெவல்ல தான் கொடுத்து வைக்கிறார். இப்படி நடந்துருச்சு, இப்படி கத்தர் அவனுக்கு இவ்வளவு மேன்மையை உச்சத்தில் கொண்டு போய் நிக்க வச்சுட்டா, அதுக்கு மேல எதுவுமே கிடையாது, லெவல கொண்டு போயிட்டார். ஆனால் இந்த 10வது அதிகாரம் வரைக்கும் இப்படியே போகுது. 11வது அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே விழுந்துருது. அவ்வளவு ஞானத்தையும் அவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்த பிறகு 11வது அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்நிய ஸ்திரீகளை மணக்கிறான். 1000 பேரை கடைசியில் மணி, அதுலேயும் நம்பர் ஒன் ஆயிட்டான் கடைசியில். கடைசியில் அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படி தடுமாறி அவ்வளவு கீழே போய்கிறது. அந்நிய ஜாதியான பெண்களை பெண்ணை அவன் திருமணம் பண்ணி அவர்களுக்கெல்லாம் விக்கிரக கோயிலை கட்டி கடைசியில் அவனுடைய வாழ்க்கை மிக மோசமான நிலைமையிலே தள்ளப்பட்டு போய்விட்டது. அப்ப இவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு தோல்வி. அப்ப அந்த தோல்வி வரும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை கடைசியில் கொடுக்கிறார். 10வது 11வது அதிகாரத்தில் 10-11 வசனங்களை வாசிக்கலாம்.
அவர்
9வது வசனத்தில் வாசிக்கலாம்.
ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கத்தர் அவன் மேல் கோபமானார்.
கத்தர் அவன் மேல் கோபமானார்.
ஆகையால் கத்தர் சாலமோனை நோக்கி,
நான்
உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும்
என்
கட்டளைகளையும்
நீ
கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால்
ராஜ்யபாரத்தை
உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன்.
டர்னிங் பாயிண்ட் வருது. அப்போ இவ்வளவு நேரம் சாலமோனுடைய வாழ்க்கையிலே உயர்வு உச்சகட்டத்துக்கு நம்பர் ஒன்னுக்கு போயிட்டான். 10 அதிகாரம் வரைக்கும் அப்படி போய் 11 அதிகாரத்தில் அப்படியே இறங்கிட்டான். கர்த்தர் சொல்றாரு, நான் எத்தனை முறை உனக்கு எச்சரிப்பு கொடுத்து நீ திரும்பவும் நீ விக்கிரகாராதனை செய்து அந்நிய தேவர்களை பின்பற்றி போயிட்ட, ஆகையினாலே ராஜ்ய பாரத்தை உங்கள்கிட்ட நான் பிடுங்க போறேன், பிடுங்கி உன் ஊழியக்காரனுடைய கையில் அதை நான் கொடுக்க போறேன். இப்பதான் நமக்கு ஒரு க்வெஸ்டின், இது நன்மையானதா? இதுதான் கேள்வி. அப்ப இது வரைக்கும் நன்மையானதுன்றதை நம்ம கரெக்டா நம்ம ஏற்றிட்டே வந்துட்டோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து இப்படிப்பட்ட ஒரு தோல்வி அடைந்து ராஜ்ய பாரம் அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு அவனுடைய ஊழியக்காரன் கையில கொடுக்கப்பட போகிறது. இஸ்ரேலின் 12 கோத்திரத்தில் 10 கோத்திரங்களை கத்தர் அவனுடைய ஊழியக்காரன் கையில எரோபியாம் கையில கொடுக்க போகிறார். கர்த்தர் சொல்லிட்டார். இப்ப சொல்லுங்க, இது நன்மையா? சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது போட்டிருக்கேன், இது நன்மையா? இந்த கேள்வி வரும்பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில யோசிக்கிறோம், என் வாழ்க்கையில நான் இதெல்லாம் இழந்துட்டனே, இப்ப ராஜ்ய பாரத்தை இழக்க போறேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, அப்ப இது நன்மையா? அப்ப என் வாழ்க்கையில சில காரியத்தை இழந்துட்டனே, சில காரியம் எனக்கு கிடைக்கலையே, சில காரியம் என் வாழ்க்கை நஷ்டமா போச்சே, இது நன்மையா? நன்மை, நன்மை என்று வேதம் சொல்லுகிறது, நன்மை. இப்ப பாருங்க, இவனுக்கு ஞானமும் ஐஸ்வர்யமும் எல்லாம் வந்துருச்சு, பெயரும் புகழும் வந்துருச்சு, உலகம் ஃபுல்லாந்து இவனை தேடிட்டு வராங்க. இவன் ஞானத்தை தேடி உலகமே போற்றுகிறது, இவன் ஐஸ்வர்யத்தை கண்டு உலகமே பிரமிக்கிறது, இவனுடைய வர்த்தகம் உலகம் முழுவதும் இருக்குது, இம்போர்ட் பண்றான், எக்ஸ்போர்ட் பண்றான், எல்லாம் பண்றான், அவ்வளவு பெரிய அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த சாலமோனுடைய வாழ்க்கையிலே இந்த ஞானத்திலும் ஐஸ்வர்யத்திலும் அவன் அப்படியே மூழ்கி போயிட்டான். மூழ்கி போயிட்டு அவன் என்ன செய்யறான் அவனுக்கே தெரியல. கத்தரை மறந்துட்டான், அதை கொடுத்தவரை மறந்துட்டான், கொடுத்தவரை மறந்து அவனுடைய வழி தாறுமாறாய் போய்விட்டது. அப்பதான் கத்தர் ஒரு சின்ன ஒரு ஜெர்க் கொடுக்கிறார், குறுக்கே வரார், வந்து சொல்றாரு, ராஜ்ய பாரம் கூட்டத்து பிடுங்கப்பட போது பாண்டர். இது வரைக்கும் தான் எங்க போறோம் என்ன செய்யறோன்றது தெரியல. அந்த ஐஸ்வர்யமும் ஞானமும் கடைசியில் அவன் எங்க கொண்டு போச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவன் வாழ்க்கை நரகத்துக்கு நேராய் கொண்டு போய் கொண்டிருந்தது. ஒரு பக்கத்தில் அதை அவன் தேவனுக்குள்ளாக வைத்து அவன் பயன்படுத்தி இருந்தா பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் இப்பொழுது அந்த ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தை நம்பி அவன் அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை எல்லாம் கல்யாணம் பண்றான். இது தேவன் அனுமதிக்காத ஒன்று. அப்ப அவன் தான் செய்யறதெல்லாம் கரெக்ட் என்று சொல்லி லெவலுக்கு வந்துட்டான். வந்துட்டு அவன் என்ன வேணா செய்யலாம் லெவலுக்கு வந்துட்டு அவன் இப்படி போன பிறகு கத்தரங்கை குறுக்கிடுகிறான். அப்ப இந்த இடத்துல அவனுக்கு கத்தருடன் பிடுங்கல சொல்றாரு, பிடுங்கப்படும் உன்னாட்களில் இல்ல, உன் குமாரனுடைய நாட்களில் அது எடுக்கப்படும். உன்னுடைய குமாரனுடைய நாட்கள் அதை எடுப்பேன். இது சொன்ன உடனே சாலமுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு ஞானம் இருந்தது, இவ்வளவு அறிவு இருந்தது, இவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்துச்சு, ஆனால் என் பிள்ளையின் காலத்திலே இவைகள் எல்லாம் இந்த சந்ததியை விட்டு எங்கள் சந்ததியை விட்டு கைமாற போகுது. அவன் உடைஞ்சு போயிருப்பான், நொந்து போயிருப்பான். எந்த ஞானத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்டினானோ, எந்த ஞானத்தை குறித்து அவன் விசேஷமாய் நினைத்தானோ, அந்த ஞானத்தை குறித்து அவனே சொல்றான். பாருங்க, பிரசங்கியின் புஸ்தகத்துக்கு வாங்க. பிரசங்கியின் புஸ்தகமும் சாலமோன் எழுதியிருந்துதான், அதுக்கு வாங்க. முதல் அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்க.
அதிக ஞானத்திலே அதிக சலிப்பும் உண்டு,
அறிவு பெருத்தவன்
நோவு பெருத்தவன்
சில. அப்போ இவனுடைய ஞானம் எங்கேயோ போயிடுச்சு, இவன் ஐஸ்வர்யம் எங்கேயோ போயிடுச்சு. கடைசியில் சொல்லலாம், அதிக ஞானத்தில் அதிக சலிப்பு. கடைசியில் அவனுக்கு கிடைச்சதெல்லாம் சலிப்பு தான். அவ்வளவு ஞானம் ஐஸ்வர்யம் இருந்தும் அவனுக்கு கிடைச்சதெல்லாம் சலிப்பு. அப்போ இந்த இடத்தில் பார்க்கும்போது அவனுக்கு கதை சொல்றான், அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். எனக்கு தான் எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் வந்துருச்சு தான். ஏன்னா அவனுக்கு கடைசி நாட்களில் இந்த காரியத்தை தேவன் அவனுக்கு அறிவித்த உடனே உடைஞ்சு போயிட்டான். அப்ப பாருங்க, இந்த பிரசங்கின் புத்தகத்தில் பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, முதல் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை படிங்க. ஃபர்ஸ்ட்,
தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய பிரசங்கியின் வாக்கியங்கள் மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான்.
மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். ராஜா சொல்லல, புரியுதுங்களா? பிரசங்கி சொல்ற 12வது வசனத்தை படிங்க.
பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாய் இருந்தேன்.
நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? ராஜாவாகிய நான் இஸ்ரவேலுக்கு பிரசங்கியா இருந்தேன் கிடையாது, பிரசங்கியாய் இருந்த நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்தேன். இப்ப ராஜா என்ற ஸ்தானம் கீழே போயிடுச்சு, பிரசங்கி என்ற ஸ்தானம் மேல வந்துருச்சு. ஆமென். அப்போ இவன் வாழ்க்கையில் இந்த உடைவு வந்தது. ஐயோ, என் ஞானத்தினால் நான் கெட்டு போனேன், என்னுடைய ஐஸ்வர்யத்தினால் நான் கெட்டு போனேன், கர்த்தருடைய வழி விட்டு விலகி போயிட்டேன். உணர்வடைஞ்சா நான் நினைக்கிறேன், பல நாட்கள் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தன்னை ஆராய்ந்து பார்த்து தன் தவறுகளை சரிபடுத்தி கர்த்தருக்கு முன்பாய் அழுது தன்னை ஒப்பு கொடுத்து கடைசியில் அவனுக்கு புத்தி வந்தது. என்ன புத்தி? எல்லாம் மாயை என்ற புத்தி வந்துச்சு. இந்த எல்லாம் மாயைன்றத ஒண்ணுமில்லாம சொன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாம் இருந்தவன் சொல்லும் போது அதை வெயிட்டா இருக்கும். ஆமென். நம்ம எல்லாம் எல்லாம் மாயை அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது, இல்லாதவன் சொல்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இருக்கிறவன் எல்லாம் மாயின்னு சொல்றது மாதிரி சரியான வார்த்தை அதுவுமே கிடையாது. அப்ப எல்லாம் இருந்தவன் சொல்றான் எல்லாமே வேஸ்ட். இந்த அறிவு அவனுக்கு எங்க வந்தது? தன் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஒன்று கர்த்தர் அவனுக்கு முன்னால சொல்ல உடனே அவன் தன்னை ஆராய்ந்து பார்த்து அந்த தோல்வி நிமித்தம் தன்னுடைய பாதை நரகத்திற்கு நேராய் போகிறது என்பதை கண்டு தவறான வழிகளை அறிந்து உணர்ந்து தன்னை சரிப்படுத்தி தன் ஆத்மாவை பரலோகத்திற்கு நேராய் திருப்பிட்டான். இப்ப அவன் ராஜாவாகவும் இருக்கிறான், அதுக்கு மேல் அவன் பிரசங்கியாக இருக்கிறான். ஆமேன். நான் நினைக்கிறேன் இந்த நாட்கள் அவன் ஊழியக்காரன மாறிட்டான், பிரசங்கியிருந்தா தன் அறிமுகப்படுத்திக்கிறான். பிரசங்கியாகி நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தேன். அப்ப இவனுடைய லைஃப்ல இப்ப பிரசங்கி இந்த போஸ்ட் பாஸ்ட்ல வந்துருச்சு. அப்ப இந்த நேரத்தில் இந்த கடைசி கட்டத்தில் அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் வந்து பிரச்சனை வந்த உடனே தன்னுடைய மேன்மைகள் எல்லாத்தையும் குப்பை என்று எண்ணி தேவனுடைய சமூகத்தை தேடி தான் கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறவனாய் மாறிவிட்டான். அதனால் அவனுக்கு தனக்கு கொடுத்து கொடுக்கிற டைட்டில் தான் ஒரு பிரீச்சருங்கிறான், தான் ஒரு பிரசங்கின்னு தன்னை சொல்லிக்கிறானே தவிர தன்னை ராஜன் அவன் சொல்லிக்க விரும்பல. அப்ப அவனுடைய வாழ்க்கை ஆரம்பம் ராஜாவாக ஆரம்பித்தது, முடிவு ஊழியக்காரனாய் போய் முடிந்தது. ஹல்லேலூயா. பிரசங்கியாரா போய் அவனுடைய வாழ்க்கையை முடிச்சது. அப்ப இதுதான் மேன்மை. இப்ப சொல்லுங்க, ராஜாவா இருக்கிறது பெருசா, கர்த்தருக்கு ஊழியக்காரனா இருக்கிறது பெருசா? ஆமே. அப்போ அவனை ராஜாவா இருந்த அவனை, சிறந்த ராஜாவா இருந்த அவனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் வாழ்க்கையில வந்த அந்த தோல்வியான சூழ்நிலைகள் தான் அவனை சிந்திக்க வைத்தது, அவனை செயல்பட வைத்தது, கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வைத்தது, அவனை கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் கடைசியில மாற்றிவிட்டது. இப்ப சொல்லுங்க, சாலமோனுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் நன்மைக்குதான். அவன் வாழ்க்கையிலே அந்த காரியத்தை அவன் தவறு செய்தது உண்மைதான், அதனால கத்தர் அவன் 1000 பெண்களை கல்யாணம் சொல்லி கத்தர் செய்யல, அவனை விக்கிரகத்து கோயில் கட்ட சொல்லி கத்தர் செய்யல, அவன் தவறு செய்தான், ஆனால் தேவன் அதை நன்மையாய் மாற்றி கொடுத்தார். ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்ற சில தவறுகள் நம்ம செய்யலாம், ஆனால் தேவன் முடிவிலே அதை நன்மையாக மாற பண்ணுவார். அதுதான் கர்த்தர். அப்போ அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது. தேவன் செய்வதெல்லாம் நன்மை. ஒருவேளை நம்ம தீமை செஞ்சிட்டாலும் அதையும் தேவன் நன்மையாகவே மாற்றி முடித்து விடுவார். அல்லேலூயா. அப்ப சாலமோனுக்கு தேவன் அவராக செய்ததெல்லாம் நன்மை, அவன் தீமை செய்தான் அதையும் கர்த்தர் நன்மையாகவே கொண்டு போய் முடித்து விட்டார். ஆகினால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நீங்க தீமையான ஒரு தப்பான காரியத்தை செஞ்சு அது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிட்டு இருக்கலாம், ஆனாலும் தேவன் அதை நன்மைக்கேதுவாக முடிய பண்ணுவார். அதன் மூலமாகத்தான் நீங்க ஸ்பிரிச்சுவலா வருவீங்க. அதனால அந்த தோல்வி, அந்த இழப்பு, அந்த நஷ்டம், அந்த கஷ்டம் வேஸ்ட் கிடையாது. தேவன் அதை நன்மைக்கேதுவாக மாற்றி உங்களை கத்தருக்கென்று பிரசங்கியாக அவருடைய நாமத்தை உயர்த்துகிற தேவ பிள்ளைகளாய் என்றைக்கும் நடத்தப் போகிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம்.